அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிபிசி உலக சேவையின் தமிழ் ஓசை. ஜூலை மாதம் 22 வெள்ளிக்கிழமை. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது தங்கவேல். இன்றைய தமிழோசியில் முதல் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில் இலங்கையின் வடக்கே பொதுமக்களின் நிலங்களை விட்டு ராணுவம் வெளியேறக் கோரி நடைபெற்ற ஆர்ப்பாட்டம்.
உண்மையிலே இந்த ராணுவம் மக்களுடைய காணிகளிலும் பொது இடங்களிலும் இருந்து விலகி எங்களுடைய மக்களுடைய சகஜ வாழ்க்கைக்கு இடமளிக்க வேண்டும் என்பது எங்களுடைய இந்த அத்தனை இளைஞர்களுடைய வேண்டுகோளாக இருக்கிறது.
பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய நடிகர் ரஜினிகாந்த் நடித்த கபாலி திரைப்படம் வெளியிடப்பட்டது. அதற்கான டிக்கெட் 1000 ரூபாய்க்கு விற்கப்பட்டது தொடர்பான செய்தி.
டிக்கெட் ரேட் வந்து 600 சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த சுச்சுவேஷனை யூஸ் பண்ணி அவங்க ரொம்ப காஸ்ட்லியாக விற்கிறாங்க டிக்கெட்ஸ். ஒரு சிலர் வந்து 1500-2000 எடுத்திருக்காங்க டிக்கெட்ஸ்லாம்.
உள்ளிட்ட செய்திகளை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் பிரமிளா கிருஷ்ணன் மற்றும் விஷ்ணுபிரியா.
இஸ்லாமிய அரசு என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் அமைப்பிற்கு எதிராக போரிட்டுக் கொண்டிருக்கும் ஈராக் அரசு படைகளுக்கு உதவ ராணுவ உபகரணங்களை மேலும் அனுப்பப்போவதாக பிரான்ஸ் அதிபர் பிரான்ஸ் ஒல்லாந்து தெரிவித்துள்ளார். சில வாரங்களில் பிரான்ஸ் நாட்டின் கனரக பீரங்கிகள் விநியோகம் செய்யப்படும் எனவும் செப்டம்பர் மாத கடைசியில் அந்த பகுதியில் விமானம் தாங்கி கப்பல் ஒன்று நிறுத்தப்படும் என்று தெரிவித்துள்ளார். கடந்த வாரம் நீஸ் நகரில் ட்ரக்கை ஓட்டி சென்று 84 பொதுமக்கள் கொல்லப்பட்ட சம்பவத்தை அடுத்து இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இஸ்லாமிய அரசு என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் அமைப்பு நீஸ் தாக்குதல்தாரியை தங்களது சிப்பாய்களில் ஒருவர் என்று விவரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது.
வங்கக்கடலின் மேல் பறந்து கொண்டிருந்த போது காணாமல் போன இந்திய விமானப்படை விமானத்தை தேடும் பணியில் குறைந்தது டசன் கணக்கான இந்திய கடற்படை கப்பல்கள், ஒரு நீர்மூழ்கி கப்பல் மற்றும் 4 கண்காணிப்பு விமானங்கள் ஈடுபட்டுள்ளன. முன்னதாக இன்று காலை சென்னையிலிருந்து அந்தமான் தீவுகளுக்கு சென்று கொண்டிருந்த அந்த விமானம் கிளம்பிய 15 தனது ரேடார் தொடர்பை இழந்துவிட்டது என கப்பற்படை செய்தி தொடர்பாளர் ஷர்மா தெரிவித்தார். ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்ட AN-32 என்ற அந்த விமானத்தில் 29 பேர் பயணம் செய்தனர். அதில் தீவில் உள்ள சிப்பாய்களின் உறவினர்கள் 8 பேரும் அடங்குவர். தற்போதைய பருவமழை காலத்தால் கொந்தளிப்பான வானிலை ஏற்படலாம் எனவும் விமானத்திற்கான போக்குவரத்து வழி முழுவதுமாக ரேடாரில் பதிவாகவில்லை எனவும் விமான போக்குவரத்து நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர்.
காணாமல் போன MH370 மலேசிய விமானம் தற்போது தேடுதல் பணி நடைபெற்று வரும் பகுதியில் கிடைக்கவில்லை என்றால் அதன் தேடுதல் பணி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படும் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. 2.5 வருடங்களுக்கு முன் கோலாலம்பூரில் இருந்து புறப்பட்ட MH370 விமானம் திடீரென்று காணாமல் போனது. இவ்விமானத்தின் இருப்பிடத்தை பற்றிய புதிய நம்பத்தகுந்த ஆதாரங்கள் இல்லாத பட்சத்தில் தேடுதல் பணி முடிவடையாது, ஆனால் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படும் என மலேசிய, சீனா மற்றும் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த அமைச்சர்கள் தெரிவித்துள்ளனர்.
தற்போது சர்வதேச நாணய நிதியத்தின் தலைவராக இருக்கும் கிறிஸ்டின் லகார்ட் பிரான்சின் நிதியமைச்சராக இருந்தபோது ஒரு வியாபாரிக்கு அளிக்க வேண்டிய மிகப்பெரிய நிவாரணத் தொகையை செலுத்தாததால் அவர் வழக்கை சந்திக்க வேண்டும் என்று பிரான்சின் உயர் மேல்முறையீட்டு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. பெர்னார்ட் தப்பா என்பவருக்கு அளிக்கப்பட வேண்டிய $440 மில்லியன் தொடர்பாக அலட்சியமாக செயல்பட்டதற்காக அவர் வழக்கை சந்திக்க வேண்டும் என்று கடந்த ஆண்டு வழங்கப்பட்ட தீர்ப்பை உயர் மேல்முறையீட்டு நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது.
சர்வதேச நாணய நிதியத்தின் தலைவர் கிறிஸ்டியன் லக்கார்ட் பிரிட்டன் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து விலக வாக்களித்ததை அடுத்து ஏற்பட்டுள்ள நிச்சயமற்ற நிலையை முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளார். G20 நாடுகளின் நிதியமைச்சர்களுக்கான கூட்டத்திற்கு முன்பு அவர் பேசுகையில் பிரிட்டன் உலக பொருளாதாரத்தில் எவ்வாறு செயல்படப் போகிறது என்பதை தெரிந்து கொள்வது முக்கியமானதாகும் என்று அவர் குறிப்பிட்டார். அவர் ஐக்கிய ராஜ்யத்தின் ஜூன் மாதம் மக்கள் கருத்தறியும் வாக்கெடுப்பிற்கு முன்னதாக ஜப்பான், சீனா மற்றும் ஐரோப்பிய மண்டலத்தில் ஏற்பட்டுள்ள வளர்ச்சி காரணமாக அந்த உலக வளர்ச்சி முன்கணிப்பை அதிகரிக்கும் நிலையில் இருந்தது என்று குறிப்பிட்டார்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இன்றைய செய்தி அரங்கில் முதலில் இந்திய கண்ணோட்டம். இந்திய விமானப்படைக்கு சொந்தமான ஒரு விமானம் இன்று காலை காணாமல் போனது. அது குறித்து சென்னையில் இருந்து முரளிதரன்.
வங்கக்கடல் பகுதியில் காணாமல் போன இந்திய விமானப்படைக்கு சொந்தமான AN-32 ரக விமானத்தை தேடும் பணிகள் தற்போது முழு வீச்சில் நடந்து வருகின்றன. இந்த தேடுதல் பணியில் 12 கப்பல்களும் 5 விமானங்களும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. சென்னையை அடுத்துள்ள தாம்பரம் விமான தளத்திலிருந்து வெள்ளிக்கிழமையன்று காலை 8:30 புறப்பட்ட அந்த விமானம் அந்தமான் தலைநகர் போர்ட்பிளேயரில் உள்ள உத்க்ரோஸ் கடற்படை விமான தளத்தை காலை 11:30 சென்றடைய வேண்டும். சென்னைக்கு கிழக்கில் 300 கிலோமீட்டர் தூரத்தில் அந்த விமானம் பறந்து கொண்டிருந்த போது காலை 8:30 விமானம் ரடார் திரையிலிருந்து மறைந்தது. விமானம் காணாமல் போனபோது விமானத்தில் 6 விமானிகள் உட்பட 29 பேர் பயணம் செய்தனர். அப்போது விமானம் 23,000 அடி உயரத்தில் பறந்து கொண்டிருந்தது. தற்போது இந்த விமானத்தை தேடும் பணிகள் முழு வீச்சில் நடைபெற்று வருவதாக பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர். காணாமல் போன விமானத்தில் இருந்து சமிக்ஞை ஏதும் வருகிறதா என்பதை அறிய இந்திய கடற்படைக்கு சொந்தமான நீர்மூழ்கி கப்பல் ஒன்றும் தேடும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது.
சென்னை அண்ணா நினைவு நூலகத்தை பராமரிப்பது தொடர்பாக தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் இறுதி கெடு விதித்துள்ளது. இதுகுறித்து மீண்டும் முரளிதரன்.
சென்னை கோட்டூர்புரத்தில் அமைந்துள்ள அண்ணா நூற்றாண்டு நினைவு நூலகத்தின் பராமரிப்பு பணிகளை வரும் அக்டோபர் 31 முடிக்க வேண்டுமென கெடுவிதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திமுக ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட அண்ணா நூற்றாண்டு நினைவு நூலகம் போதுமான பராமரிப்பின்றி இருப்பதால் அதனை சீரமைக்க வேண்டுமென ஓய்வு பெற்ற பேராசிரியர் மனோன்மணி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் நூலகத்தை சீரமைக்க தமிழக அரசுக்கு தொடர்ந்து கெடுவிதித்து வந்தது. இதற்கு முன்னதாக கடந்த பிப்ரவரி 7 நடந்த விசாரணையில் அண்ணா நினைவு நூலகத்தின் நிலை குறித்து அறிந்து அறிக்கை தாக்கல் செய்ய குழு ஒன்றை நீதிமன்றம் அமைத்தது. அந்த குழுவின் அறிக்கை கடந்த ஏப்ரல் 15 நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. இதையடுத்து நூலகத்தை ஜூன் 30 சரி செய்யும்படி கெடுவிதித்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இந்த நிலையில் இந்த வழக்கு தலைமை நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல், ஆர் மகாதேவன் அடங்கிய அமர்வு முன்பாக இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தேர்தலின் காரணமாக பணிகளில் தொய்வு ஏற்பட்டதாகவும் விரைவில் பராமரிப்பு பணிகள் முடிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். ஆனால் மனுதாரர் மனோன்மணி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வில்சன் நூலகம் மிக மோசமாக பராமரிக்கப்படுவதாகவும் கடந்த 6 நூலகத்தில் புத்தகங்கள் வாங்கப்படவில்லை என்றும் உறுப்பினர்கள் யாரும் சேர்க்கப்படவில்லை என்றும் குறிப்பிட்டார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் நூலகத்தில் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் அனைத்தையும் வரும் அக்டோபர் 31 முடிக்க வேண்டுமென உத்தரவிட்டனர்.
பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய நடிகர் ரஜினிகாந்த் நடித்த கபாலி திரைப்படம் இன்று வெளியிடப்பட்டது. இதுகுறித்த தொகுப்பை தருகிறார் முரளிதரன்.
உலகமெங்கும் உள்ள ரஜினி ரசிகர்களை பெரும் எதிர்பார்ப்புக்கு உள்ளாக்கி இருந்த கபாலி திரைப்படம் இன்று தமிழகம் முழுவதும் வெளியானது. சென்னையின் சில திரையரங்குகளில் அதிகாலை 4 முதல் காட்சி திரையிடப்பட்டது. இதற்காக காலை 1 ரசிகர்கள் திரையரங்க வாசல்களில் காத்திருந்தனர். சென்னை நகர எல்லைக்குள் இருந்த திரையரங்குகளில் காலை 12 முதல் காட்சி திரையிடப்பட்டது. கபாலி படத்தின் டீசர்கள் ரஜினி ரசிகர்களிடம் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில் இந்த படத்தின் ஆரம்ப காட்சிகளை ரசிகர்கள் பெரும் உற்சாகத்துடன் கூச்சலிட்டு ரசித்தனர். கபாலி படத்தின் பெரும்பகுதி மலேசியாவில் படம் பிடிக்கப்பட்டுள்ளது. சில பகுதிகள் சென்னையில் படமாக்கப்பட்டுள்ளன. இந்த படத்தில் ரஜினி கபாலீஸ்வரன் என்ற பாத்திரத்தில் நடித்துள்ளார். மலேசியாவில் ஒரு நிழல் உலக குழுவின் தலைவராக இருக்கும் தமிழ் நேசனை அடுத்து மலேசிய தமிழ் தொழிலாளர்களின் உரிமைக்காக போராடிய கபாலீஸ்வரன் புதிய தலைவராக நியமிக்கப்படுகிறார். ஆனால் அதனை ஏற்க முடியாத வேறு சிலர் கபாலியின் குடும்பத்தை அழிப்பதோடு கபாலியையும் சிறைக்கு அனுப்புகின்றனர். திரும்பி வரும் கபாலி தன் குடும்பத்தை தேடி கண்டுபிடிப்பதையும் வில்லன்களை முறியடிப்பதையும் ரசிகர்கள் பெரும் உற்சாகத்தோடு ரசித்து வருகின்றனர். இந்த படத்தை சென்னையில் பார்க்க விரும்பும் ரசிகர்களுக்காக பெங்களூரில் இருந்து சிறப்பு விமானங்கள் இயக்கப்பட்டன. அந்த விமானத்தில் பயணம் செய்த ரசிகர்கள் காலை 8 சென்னை வந்து சேர்ந்த நிலையில் அவர்களுக்கென ஒரு சிறிய திரையரங்கில் படம் பார்க்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் சென்னையின் பிரபல திரையரங்கான சத்யம் திரையரங்கில் தான் தாங்கள் படம் பார்க்க விரும்புவதாக பெங்களூர் ரசிகர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர்.
சத்யம் தியேட்டர் புக் பண்ணிருந்தேன், 8,000 ஒரு ரூபாய் கூட கம்மி வாங்கல, 10,000 கூட ஆகட்டும், சத்யம் தியேட்டர்ல போடுறாங்க, சத்யம் தியேட்டர்ல போட சொல்லுவோம்.
இதையடுத்து அவர்களுக்கு மதியம் சத்யம் திரையரங்கில் படம் பார்க்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. இந்த படத்தை காண்பதற்காக ஜப்பானை சேர்ந்த சில ரசிகர்களும் திரையரங்குகளில் காத்திருந்தனர். ஆனால் முதல் நாள் காட்சிகளுக்கான கட்டணம் எல்லா திரையரங்குகளிலுமே அதிகமாக இருந்தது. சில ரசிகர்கள் படம் பார்த்த உற்சாகத்தில் இதனை பொருட்படுத்தவில்லை. ஆனால் வேறு சில ரசிகர்கள் இது குறித்து வருத்தம் தெரிவித்தனர்.
டிக்கெட் ரேட் வந்து 600 சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக சிச்சுவேஷனை யூஸ் பண்ணி அவங்க ரொம்ப காஸ்ட்லியாக விற்கிறாங்க டிக்கெட்ஸ். ஒரு சிலர் வந்து 1,500-2,000 எடுத்திருக்காங்க டிக்கெட்ஸ்லாம்.
இதற்கிடையில் சென்னையில் கபாலி திரையிடப்பட்ட பல திரையரங்குகளில் வருவாய்த்துறை அதிகாரிகள் சோதனைகளை மேற்கொண்டனர். கபாலி திரைப்படத்தை இயக்கியிருப்பவர் இளம் இயக்குநரான ரஞ்சித். இவரது முந்தைய படமான மெட்ராஸ் தலித் அரசியலை முன்வைத்த படமாக பார்க்கப்பட்டது. அதன் காரணமாக கபாலி படத்தின் மீதும் தலித் ஆர்வலர்கள் பெரும் எதிர்பார்ப்பை வைத்திருந்தனர். இந்த படத்தில் வரும் பல வசனங்கள் அம்மாதிரியான அரசியலை முன்வைப்பதாக அவர்கள் கூறுகின்றனர்.
திரும்பி வந்துட்டேன்னு.
இத்துடன் இந்திய கண்ணோட்டம் நிறைவடைகிறது. செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்து இலங்கை கண்ணோட்டம். இலங்கையின் வடக்கே பொதுமக்களின் காணிகளை விட்டு ராணுவம் வெளியேற வேண்டும் என பல இடங்களில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அது குறித்து மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடக்கே பொதுமக்களின் காணிகளில் நிலகொண்டுள்ள இராணுவத்தினரை அந்த காணிகளிலிருந்து வெளியேறுமாறு கோரி வவுனியா, ஓமந்தை, இரணைமடு, கிளிநொச்சி மற்றும் காங்கேசம்துறை ஆகிய இடங்களில் இராணுவ முகாம்களின் முன்னால் ஆர்ப்பாட்டம் ஒன்று இன்று நடத்தப்பட்டிருக்கின்றது. ஜனநாயகத்துக்கான வடக்கு இளைஞர்கள் என்ற அமைப்பைச் சேர்ந்த இளைஞர் யுவதிகள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர். பொதுமக்களின் காணிகளை இராணுவத்தினர் கைப்பற்றி இருப்பதனால் அங்கிருந்து வெளியேற்றப்பட்ட குடும்பங்கள் இருப்பதற்கு இடமின்றியும் வாழ்வாதாரமின்றியும் பாதிக்கப்பட்டிருப்பதாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் தெரிவித்தனர்.
உண்மையிலே இந்த இராணுவம் மக்களுடைய காணிகளிலும் பொது இடங்களிலும் இருந்து விலகி எங்களுடைய மக்களுடைய சகஜ வாழ்க்கைக்கு இடமளிக்க வேண்டும் என்பது எங்களுடைய இந்த அத்தனை இளைஞர்களுடைய வேண்டுகோளாக இருக்கிறது.
ஆர்ப்பாட்டக்காரர்கள் சாலை மறைப்பு நடவடிக்கையிலும் ஈடுபட்டிருந்தனர். இதனால் ஓமந்தை மற்றும் கிளிநொச்சி நகரம் என்பவற்றில் A9 வீதியுடான வாகன போக்குவரத்து சிறிது நேரம் தடைபட்டிருந்தது. ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருந்தவர்களில் ராமசாமி புஷ்பகாந்தன் அவர்களும் ஒருவர்.
ஓமந்தை சோதனை சாவடி தற்பொழுது நீக்கப்பட்டுள்ள போதிலும் 14 அதிகமான குடும்பங்களுடைய காணிகளிலும் வழங்கப்படாத நிலையில் இருக்கிறது. அந்த காணிகளை வழங்க வேண்டும் என்று கூறிய மறியல் போராட்டத்தையும் எங்களுடைய எதிர்ப்பை நாங்கள் அந்த இடத்தில் காட்டியிருந்தோம். கிளிநொச்சியிலே பரவி பாஞ்சான் முகாமுக்கு முன்பதாக வீதி மறியல் போராட்டத்தை முன்னெடுத்திருந்தோம்.
பெருமளவிலான காணிகளை ராணுவம் கைப்பற்றி வைத்துள்ள காங்கேசன் துறை பகுதியில் ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு காவல்துறையினர் மறுப்பு தெரிவித்திருந்ததாகவும் அவர் கூறுகின்றார்.
யாழ்ப்பாணம் காங்கேசன் துறைக்கு நாங்கள் விஜயம் செய்து எங்களுடைய ஆர்ப்பாட்டத்தை தொடங்கிய பொழுது அங்கு வந்த போலீசாருடைய விடயம், இந்த காணிகளை பகிர்ந்தளிக்கின்ற விடயம் இங்கிருக்கின்ற சகல போலீஸ் அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. எங்களுடைய காணிகளை நாங்கள் பாதுகாப்பாக வைத்திருக்கிறோம். உரியவர்கள் வருவார்களானால் எந்த சந்தர்ப்பத்தில் அந்த காணிகளை வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று கூறியதோடு எங்களை அச்சுறுத்துகின்ற பாணியிலே நீங்கள் ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுப்பீர்களே ஆனால் உங்களை கைது செய்யும் அனுமதியை வழங்கவில்லை, அவர்கள் மறுத்தார்கள். இன்றும் கூட எங்கள் கருத்துக்களை சொல்வதற்கு நாங்கள் தடுக்கப்படுகிறோம். நாங்கள் ஒன்று கூடுவதற்கான சுதந்திரம் தடுக்கப்படுகிறது என்று நாங்கள் மிக வேதனையை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
மாணிக்க வாசகம் வழங்கிய செய்தி குறிப்பை கேட்டீர்கள். அடுத்ததாக, இலங்கையில் அரசாங்க பள்ளிக்கூட தலைமை ஆசிரியர்களாக புதிதாக நியமனம் பெற்றவர்களுக்கு பள்ளிக்கூட பொறுப்புகளை வழங்கக்கோரி கொழும்பில் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெற்றுள்ளது. இது தொடர்பாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளரான ஜோசப் ஸ்டாலினை தொடர்பு கொண்டு கேட்டார் நமது செய்தியாளர் ஆர். உதயகுமார்.
21,000 பேர் போல அது விண்ணப்பம் அளிச்சு அந்த போட்டி பரீட்சையில 3,858 பேருக்கு 2016 மே மாசம் 9 அதிபர் சேவை நியமனம் வழங்கினாங்க. நியமனம் பெற்ற அதிபர்களுக்கு இதுவரைக்கும் பாடசாலை வழங்காததுக்கு எதிராக தான் நாங்க இந்த போராட்டம் இன்னைக்கு செஞ்சோம். பிரதம அமைச்சரின் அலுவலகத்துக்கு நாங்கள் பாதை நட இருந்துச்சு. அதுல பிரதம அமைச்சரின் செயலாளர் சமான் மேகநாயக் கூட நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தோம். எங்களுக்கு கோரிக்கை அடங்கிய மனுவை நாங்கள் கொடுத்தோம். அதுல நாங்கள் கூறின காரணம் வந்து எங்களுக்கு அடுத்த பாடசாலை ஆரம்பிக்க முதல் இந்த நியமனம் வழங்க சொல்லி இவங்களுக்கு பாடசாலைகள் நியமனம் வழங்க இல்லாடி நாங்கள் இதுக்கும் அப்பால போற ஒரு கடும் செயல்பாடுகள் போறோம் தான் நாங்கள் சொல்றோம்.
பாடசாலை பொறுப்புகளை வழங்குவதற்கு ஏற்பட்டுள்ள இந்த தாமதத்துக்கு காரணம் என்னவாக இருக்கும் என்று நீங்கள் கருதுகின்றீர்கள்?
விசேஷமாக எங்களுக்கு தெரியும் பாடசாலைகள்ல பதில் கடமையாற்றும் அதிபர் நியமனம் வழங்குவதற்காகவும் தற்போது அரசியல் பழிவாங்கல் போர்வையில் அதிபர் சேவைகளுக்கு 2,000 மேல நியமனம் வழங்குவதற்கும் அரசு முயற்சி கொண்டிருக்குது. அப்படி அது அது நிறுத்தலும் அத்தோடு அந்த போட்டி பரீட்சை சித்தி அடைஞ்ச அதிபர்களுக்கு நியமனம் வழங்குறதை நாங்கள் சொல்றோம்.
சரி, உங்களால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகள் தொடர்பில் பிரதம மந்திரியின் செயலாளர் என்ன பதில் அளித்தார்?
அவங்க இது சம்பந்தமாக அமைச்சரவை குழுக்கும் பிரதம அமைச்சருக்கும் சொல்லியிருக்கிறாங்க. அந்த கோரிக்கையை நாங்கள் எடுத்தோம் எழுத்து மூலம் எங்களுக்கு ஒரு பதில் தந்தது. இமீடியட் ஒரு ஆக்ஷன் எடுக்கன்னு சொல்லுது என்று அது பதில் இருக்குது.
உதயகுமார் வழங்கிய செய்தியுடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இன்றைய செய்தி அரங்கம் நிறைவடைகிறது. அடுத்து ஓரிரு தலைப்புச் செய்திகள்.
இஸ்லாமிய அரசு என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் அமைப்பிற்கு எதிராக போராடி கொண்டிருக்கும் ஈராக் அரசு படைகளுக்கு உதவ ராணுவ உபகரணங்களை அனுப்பப்போவதாக பிரான்ஸ் அதிபர் பிரான்சுவா ஒலாந்து தெரிவித்துள்ளார். வங்கக்கடலின் மேல் பறந்து கொண்டிருந்த போது காணாமல் போன இந்திய விமானப்படை விமானத்தை தேடும் பணியில் குறைந்தது டஜன் கணக்கான இந்திய கப்பற்படை கப்பல்கள், ஒரு நீர்மூழ்கி கப்பல் மற்றும் 4 கண்காணிப்பு விமானங்கள் ஈடுபட்டுள்ளன. தற்போது சர்வதேச நாணய நிதியத்தின் தலைவராக இருக்கும் கிறிஸ்டியன் லகார்ட் பிரான்சின் நிதியமைச்சராக இருந்தபோது ஒரு வியாபாரிக்கு அளிக்க வேண்டிய பெரிய நிவாரணத் தொகையை செலுத்தாததால் அவர் மீது மேல்முறையீட்டு நீதிமன்றம் வழக்கு தொடர உள்ளது.
இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம் நேர்களே.